அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அணி இலக்கணம் உவம உறுப்புகள். இப்போ மொதல் அணி இலக்கணம் பார்க்கலாம். அணினா என்ன? அணினா அழகு அப்படின்னு பொருள். இந்த புலவர்கள் வந்து பொருளழகும் சொல்லழகும் தோன்ற கவிதைகளை இயற்றி கற்போரை மனங்குளிரச் செய்வார்கள். இதை விளக்கும் இலக்கணமே அணி இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அவள் நடந்து வந்தாள் அப்படின்னு சொல்கிற தொடருக்கும், அவள் அன்னம்போல் நடந்து வந்தாள் அப்படின்னு சொல்கிற தொடருக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். முதல் சொன்ன தொடர் ரொம்ப இயல்பாக இருக்குது. ஆனால் அவள் அன்னம்போல் நடந்து வந்தாள் அப்படின்றது படிப்பதற்கு ஒரு இனிமை தருது. இப்போ ஒரு பெண் வந்து தன்னோட இயல்பான ஒரு ஆடை அணிகலன்களை அணிந்து ஒப்பனை செய்து கொள்வதை செய்து கொள்கிறாங்க இல்லையா? நார்மலாக இருக்க பொண்ணுக்கு மேக்கப் போட்டுக்கிறாங்கள்ல, அதே மாதிரி இந்த புலவர் நார்மலாக இருக்கக்கூடிய செயலுக்கு அவருடைய கற்பனை ஆற்றலாலையும் மொழி புலமையாலையும் அழகு சேர்ப்பதை தான் அணின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அணி இதை பற்றி ஏதாவது நூல்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆமாம் இருக்குது. என்ன நூல்கள்னால், தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம் அப்படின்னு ரெண்டு நூல்கள் இருக்குது. அணியில் நிறையா வகையான அணிகள் இருக்குது. நம்ம மொதல் பேசிக்கிலேருந்து போவோம். உவமை அணி. உவமைனாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி ஈஸியாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறது. இப்போது, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இந்த குறளுக்கான பொருள் என்னென்னா, ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு குளம் இருந்துச்சுன்னா, அந்த குளத்தில் நீர் நல்லா நிறைஞ்சி இருந்துச்சுன்னா, அந்த ஒரு அது ஒரு எக்கோசிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த குளத்தை சுற்றி நிறைய உயிர்களை, அதாவது மனித உயிர்களையும் சரி, அனிமல்ஸு, பிளான்ஸ் எல்லாத்தையுமே சரி, அந்த ஒரு ஊருணியை வந்து காப்பாற்றும். அதுக்கிட்ட இருக்கக்கூடிய நிரம்பிய நீர்னால வதச்சு காப்பாற்றும். அதை போலவே ஒரு பேரறிவுடையவனிடம் இருக்கக்கூடிய ஒரு செல்வமும் தன்னை சுற்றி உள்ள மக்களை காப்பாற்றும் அப்படின்றதான் இந்த குறளுக்கான பொருள். இந்த பாடலில் ஊருணி அப்படின்றது உவமை, அந்த பேரறிவாளன் திரு அப்படின்றது உவமேயம், அற்று அப்படின்றது உவம உருபு. இந்த மாதிரி உவமை உவமேயம் இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு உவம உருபு வெளிப்படுமாறு பாடுவது தான் உவமையணின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஒரு எடுத்துக்காட்டு, அந்த எடுத்துக்காட்டை எது கூட நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம், அதை ரெண்டையும் சேர்க்கக்கூடிய உவமையையும் உவமையத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு உவம உருபு வெளிப்பட்டு வந்தால் அது உவமை அணி. இதே இது இரண்டாவது வகையான அணி இருக்குது, எடுத்துக்காட்டு உவமை அணின்னு. எடுத்துக்காட்டு உவமை அணின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு குறள் சொல்கிறாங்க, புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். இதில் ஒருவன், இதோட பொருள் என்னென்னா, ஒருவன் வந்து குளித்தான் அப்படின்னா உடல் தூய்மை அடையும், உண்மையை பேசினானா உள்ளம் தூய்மையடையும். இதுதான் இந்த குறளுக்கான பொருள். ஆனால் இந்த இடத்துல இந்த ரெண்டையுமே சேர்க்கறதுக்கான ஒரு உவம உருபு வரவே இல்லை. உவமை தனியாக இருக்குது, உவமேயம் தனியாக இருக்குது, இதை சேர்க்கக்கான உவம உருபு வரலை. ஸோ உவம உருபு மறைந்து வருவதால் இது எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து உருவக அணி. உவமைக்கும் உருவகத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான். இப்போ நம்ம உவமைனா என்ன சொன்னோம், எடுத்துக்காட்டு இப்போ நான் சொல்கிறேன், கயல் விழி அப்படின்னா, கயல்னா என்ன, மீன், விழினா கண். ஸோ அப்போ மீன் போன்ற கண்ணுடையவள் அப்படின்னு அர்த்தம், கயல் போன்ற விழியுடையவள் கயல் விழி. இது உவமையணி, ஏன்னா போல அப்படின்றது வந்திருக்கு. இதே இது விழிக்கயல் அப்படின்னு நம்ம மாற்றி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மீன் போன்ற விழி கிடையாது, அவளுடைய விழி தான் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றது தான் உருவகம். போல போண்டுலாம் வராது, அதுதான் இது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்தாங்கன்னா அது உருவகாணி. இப்போ இங்கே எடுத்துக்காட்டு, இன்சொல் விலை நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கோல் சிறுகாலை செய். இப்போ இந்த பாடலில் இன்சொல் அப்படின்னா விளைநிலத்தை குறிக்குது, ஈதல் அப்படின்றது வித்து விதையை குறிக்குது, வன்சொல்ன்றது களையை குறிக்குது, வாய்மைன்றது உரம் அதாவது எரு உரத்தை குறிக்குது, அன்புன்றது நீரை குறிக்குது, அறம்ன்றது கதிரை குறிக்குது. இப்படி எல்லாமே உருவகித்து கூறினால இதை உருவக அணின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் உவமானம் வேறு உவமேயம் வேறு அப்படின்னு ஒரு தோன்றாத வகையில் உவமானத்தோட இயல்புகளை உவமேயத்தின் மேலே ஏற்றி கூறுவது உருவக அணியாகும். நான் முதல் சொன்ன எக்ஸாம்பிள் தான், இவ்வளோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மதிமுகம் அப்படின்னா மதி போன்ற முகம் அப்படின்னு வந்தால் உவமை. முகமதி முகம்தான் மதி அப்படின்னு சொன்னால் அது உருவகம். ஸோ இந்த பாடலாம் தான் இன்சொல் விளைநிலம், ஈதலே வித்தாக, வன்சொல் கலையாக, வாய்மை எருவட்டியாக, அன்பு நீராக, அறம் கதிராக, இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறனால இது நம்ம உருவக அணின்னு சொல்லி சொல்கிறோம். இதற்கடுத்து ஏகதேச உருவக அணி, முதல் பார்த்தது எடுத்துக்காட்டு உவமை அணி, இப்போ பார்க்க போகிறது ஏகதேச உருவக அணி. கவிஞர் தாம் எடுத்துக்கொண்ட பல பொருள்களை உருவகப்படுத்தி கூறும்போது ஒன்றனை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. இப்போ நம்ம நார்மலாக பார்த்த உருவக அணி எப்படி, இந்த பாடல் ஃபுல்லாமே ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு உருவகமாக கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் ஒரு அஞ்சு வார்த்தைகள் இருக்குன்னா ஒரு நாலு வார்த்தைகளை மட்டும் உருவகப்படுத்திட்டு ஒரு வார்த்தையை மட்டும் உருவகப்படுத்தாமல் விட்டாங்க அப்படின்னா அது ஏகதேச உருவக அணின்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு, இப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த இடத்துல பிறவி அப்படின்றத ஒரு பெருங்கடலாக உருவகப்படுத்தியிருக்காங்க, ஆனால் இறைவன் அடியை வந்து உருவகப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அதோட தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்து நிரல் நிறை அணி, இது ரொம்ப ஈஸியானது. இந்த வார்த்தையை பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி நேரே பொருள் கொள்வது நிரல் நிறை அணியாகும். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா புரிஞ்சிடும். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறட்பால் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பும் அரணும் இருந்தால் இல்வாழ்க்கையில் பண்பும் பயனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அன்பு அதுக்கு கீழே என்ன இருக்குது, பண்பு இருக்குது, அரண் அதுக்கு கீழே பயன் இருக்குது. ஸோ நீங்கள் நேராக வரிசையாக பொருள் பார்த்தாலும் புரியும், மேலேயும் கீழேயும் வெர்டிகலாக பார்த்தாலும் உங்களுக்கு பொருள் புரியும். அன்பை தான் பண்புன்னு சொல்கிறாங்க, அறத்தை தான் பயன்னு சொல்கிறாங்க. அப்போ இல்வாழ்க்கையில் பண்பெனப்படுவது அன்பு, இல்வாழ்க்கையில் பயனப்படுவது அறன் செய்தல் என்பதாகும். இதுதான் அந்த குறள் போட கருத்து. இதைப்படி நம்ம நேராகவும் பொருள் கொள்ள முடியும், மேலும் கீழுமாகவும் பொருள் கொள்ள முடியும். இவ்வாறு பொருள் கொள்ள முடிகிற அணி தான் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்து உவம உருபுகள். இந்த உவமை உருபுகள் தான் நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தது தான். உவமைக்கு உவமையும் உவமேயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு உருபு தான் உவம உருபுன்னு சொல்லி சொல்லுவோம். முதல் சொன்ன எடுத்துக்காட்டே கூட திருப்பி இங்கே எடுத்துக்கலாம். இப்போ தமிழ்ச்செல்வி குயில் போல் பாடினால், தமிழ்ச்செல்வி பாடினால்ன்றது ஒரு நார்மலான ஒரு தொடர், அதை கொஞ்சம் சிறப்பாக கூட்டி காட்டுறதுக்காக குயில் போல பாடினால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போல போன்ற புறைய ஒப்ப உரளை அண்ணன் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் உவம உருபுகள்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, போல அப்படின்னா கிளி போல பேசினால், புறைய அப்படின்னா வேய்புரை தோல், வேய் போன்ற தோல், வேய்னா மூங்கில் நர்த்தம், அதாவது ஸ்ட்ராங்கான தோல் நர்த்தம். அதுக்கடுத்து ஒப்ப, ஒப்பனா தாயொப்ப பேசும் மகள், உரலை முழவு உரல் தடக்கை, அடுத்து அன்ன மலரன்ன சேவடி. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே உவம உருபுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த உவமையே ரெண்டு மூணு விதமாக பிரிக்கலாங்க. ஒன்று விரி உவமை, இன்னொன்று தொகை உவமை. நம்மளுக்கு தெரியும் விரி உவமைனாலே அந்த உவமையை விரித்து காட்டுறது, தொகை உவமைனாலே அதை விரிக்காமல் தொக்கி உள்ளக்க மறைத்து காட்டுறது தொகை உவமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மொதல் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உவமைனா என்ன, உவமேயம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ விரி உவமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள், தேன் போன்ற மொழி. இந்த தொடரில் தேன் அப்படின்றது உவமை, மொழின்றது உவமேயம். இப்போ என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோமோ அதை தான் உவமை. தேன் போன்ற மொழி, தேன் மாதிரி தான் இருக்கு சொல்கிறாங்க, பட் தேன்றதான் எடுத்துக்காட்டு இந்த இடத்துல. ஸோ அது உவமை. எதை சிறப்பித்து கூறுறாங்க, மொழியை சிறப்பித்து கூறுறாங்க. அப்போ அந்த மொழி உவமேயம். இந்த தேனையும் மொழியையும் இணைக்கக்கூடிய போன்ற அப்படின்ற வார்த்தை தான் உவம உறுப்பு. ஸோ இந்த மாதிரி உவம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இதை நம்ம விரி உவமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே இது தொகை உவமையில் இங்கே தேன் போன்ற மொழி நீங்கள் கொடுத்துருக்காங்க, அங்கே தொகை உவமையில் தேன் மொழி அப்படின் தான் இருக்கும். நம்ம பிரித்து பார்க்குறப்ப, இந்த தொகையை விரித்து பார்க்குறப்ப, நம்ம அதை போன்றன்ற வார்த்தை சேர்க்குறப்ப அது விரி உவமையாக மாறிடுது. இந்த இடத்துல உவமை உவமேயம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் உவம உறுப்பு மறைந்து வருகிறது. அதனால் இதை நம்ம தொகை உவமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை நம்ம உவமத்தொகை, உவமையில் உவமத்தொகை அப்படின்னு கூட கூடலாம். அதற்கடுத்து உவமை உருவகமாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது பவளவாய் அப்படின்னு இருந்தால் அது ஒரு உவமைத்தொடர், பவளம் போன்ற வாய். இதை நீங்கள் உருவமாக மாற்றணும்னா அந்த வார்த்தையை ரெண்டாக பிரிக்க வேண்டியது, பவள வாய், அதை அப்படி திருப்பி போட வேண்டியது வாய்ப்பவளம். இந்த மாதிரி திருப்பி போடுறப்ப அதற்கான மெய்யெழுத்துக்களை கரெக்டாக சேர்க்கணும். அடுத்து சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அமுத மொழி, இதை உருவகம் எப்படி மாற்றுறது, மொழி அமுது. கயற்கண் கண் கயல், தேன் தமிழ் தமிழ் தேன், பூவிரல் விரல் பூ, மதிமுகம் முகமதி, மலரடி அடிமலர், முத்துப்பல் பல்முத்து, விற்புருவம் புருவவில், மலர்பாதம் பாதமலர். ஸோ இந்த உவமை எது, உவமேயம் எது அப்படி நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தால் இந்த உருவகமாக மாற்றுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதற்கடுத்து சில மொழித்திறன் பயிற்சியில் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மரபு தொடர்களுக்கான பொருள்கள் கொடுத்துருக்காங்க. இது சில நேரம் நம்ம டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்னென்னா, ஒரு தொடர் இருக்கும், அந்த தொடருக்கான பொருள் என்ன அப்படின்னு. இப்போ ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா அது ஒரு நீண்ட காலத்துக்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா தன் சிந்தனையிலிருந்து தவறி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர், அவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஏட்டு சுரக்காய் கறி குதவாது அப்படின்னா பட்டறிவில்லாத படிப்பு, அறிவில்லாமல் புத்தக படிப்பு படிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரியான மீனிங் தான் இந்த ஏட்டு சுரக்காய் கறி குதவாது. அதுக்கடுத்து அவளை நினைத்து உரலை இடித்தல், எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அப்படின்னா அவள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அவள் அந்த அவள் வந்து உரலுக்குள்ளே இருக்கதா, அவள் இருக்கதா நினச்சிக்கிட்டு வெறும் உரலை குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான எடுத்துக்காட்டு தான் இது. எண்ணம் வேறு மாதிரி இருக்கும், செயல் வேறு மாதிரி இருக்கும், ரெண்டுமே ஒத்து வராமல் இருக்கும். அதுக்கடுத்து முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை, முதலை கண்ணீர்னா பொய் அழுகை. அடுத்து அவசர குடுக்கை, எண்ணி துணியாதார், எண்ணாமல் ஒரு வேலையை பார்த்துடுறது. அடுத்து ஆகாயத்தாமரை, ஆகாயத்தாமரைன்னா இல்லாத ஒன்று, ஆகாயத்தாமரைன்னு ஒன்று கிடையாது அப்படின்னா இல்லாத ஒன்றை அவங்க கற்பனை பண்ணி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லல், இதை நம்ம நார்மலாக வழக்கத்தில் யூஸ் பண்ணுறத கேட்டிருப்போம். அடுத்து தாளம் போடுதல், தாளம் போடுதல்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், ஜால்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. அதுக்கடுத்து காணல் நீர், காணல் நீர்னா இருப்பதை போல் தோன்றும் ஆனால் இருக்காது, இதுதான் காணல் நீர். அடுத்து பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து குட்டிச்சுவர், குட்டிச்சுவர்னா பயனின்றி இருத்தல், பயனில்லாமல் இருந்தால் அது குட்டிச்சுவர்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாய் பேசுதல், வளவளன் பேசுறது தான் கொட்டி அளத்தல். ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தது அணி இலக்கணம்னா என்ன, மொதல் அணினா என்ன, அணி இலக்கணம்னா என்ன, அதில் எத்தனை வகையான அணி இலக்கணங்கள் இருக்குது, அதில் சில அணி இலக்கணம் நம்ம பார்த்தோம். இனிமேல் வர கிளாஸில் நம்ம மிச்ச அணி இலக்கணங்களை பார்க்கலாம். அதற்கடுத்து உவம உறுப்புகள், உவமைனா என்ன, உவமேயம்னா என்னன்னு பிரித்து பார்த்தோம். நன்றி, வணக்கம்.